பாவீடு மகுடம். கேப்டன் மொரிஸ்.
வணங்குகிறோ
தொள்ளாயிரத்தி 1969 பயிற்றுத்துறை அத்தியடியில் பரதராஜனாக அவதரித்த மொரிஸ் 15 ஆண்டுகள் தன் பெற்றோரின் அரவணைப்பில் வாழ்ந்தான். தனக்கென வாழும் சுயநல வாழ்வில் அவனுக்கு விருப்பம் ஏற்படவில்லை. மண்ணில் சுதந்திரம் கண்ட பின்பு மனையில் இன்பம் காண்போம் என்று அவன் எண்ணினான். அன்றே அன்னை மணி துறந்து போர்க்களம் புகுந்தான் மொரிஸ் ஆனான். 4 ஆண்டுகள் இயக்கப் பணியில் ஈடுபட்டான். குறுகிய கால பகுதியில் அவன் ஆற்றிய சுவைகள் அளப்பரியவை. ஸ்ரீலங்காப்படை தோண்ட மாநாட்டில் கூடியிருந்த காலம் அது. விடுதலை பிரிவுகள் பெரும் தாக்குதல் ஒன்றை இராணுவ முகாம் மீது மேற்கொண்டார்கள். மொரிஸ் அந்த தாக்குதலை முன்னின்று நடத்தி வெற்றியும் கண்டான். இராணுவத்தை சிதறியோடச் செய்தான். பூநகரில் இராணுவ முகாமை தாக்கி வெற்றியும் கண்டு காயப்பட்டான். பருத்தித்துறையிலே குடிகொண்டிருந்த படையினரை வெளியேற விடாமல் காவல் காத்து வெளியே வந்தவரை விரட்டி அடித்த பெருமை இவனுக்குண்டு. முதல் முதலாக பருத்தித்துறையிலே தம்பசிட்டு வீதியிலே வந்த இராணுவ ட்ரக் வாகனத்துக்கு கிருணை பீசி இராணுவத்தை கிளிகொள்ளச் செய்த துணிவும் இவனுக்குண்டு. இராணுவம் குடிகொண்டிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் இருப்பிடங்களை சுற்றி கழிவடிகளை தாட்டுவிட்டு வருவதில் இவனுக்கு நிகர் இவனேதான். அதனால் இவனை பருத்தித்துறை மக்கள் அன்பாக எம்ஓ என்று அழைப்பார்கள். 1987 ஜூலை 29 இந்திய படை ஸ்ரீலங்காமனில் கால் வைக்கிறது. காந்தி பிறந்த தேசத்திலிருந்து அமைதி காக்க என்று சொல்லி வந்த படை ஆக்கிரமிப்பு படையாகி விடுதலை புலிகளை தேடி கண்டுபிடித்து கொல்லும் பணியில் ஈடுபட்டது. தாயக மண்மிப்பே தன் மூச்சென கொண்டு வடமராட்சி தனக்கென ஒரு தனியிடம் பிடித்து கொண்ட மொரிஸ் மீது ஆக்கிரமிப்பு படையின் கவனம் காட்டமாக இருந்தது. எப்படியாவது அவனை பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெறி கொண்ட நாய் போல் அவனை தேடி அலையத் தொடங்கியது ஆக்கிரமிப்பு படை. மொரிஸோ இந்தியன் இராணுவத்தின் கண்ணெதிரில் அகப்பட்டும் அவர்கள் முன் துப்பாக்கி வீட்டுக்களை தீர்த்து விட்டு அவன் அவர்கள் கண்ணில் அகப்படாது மறைந்து கொள்வான். 5 தடவைகள் இந்திய படைகள் சுற்றி வளைத்த போதும் அவர்கள் கண்ணுக்குள் அகப்படாது தப்பித்துக் கொண்டான். அவன் சாதாரண துப்பாக்கி வீட்டுகளுக்கெல்லாம் அகப்படுபவன் அல்ல. 6வது தடவையாக இந்திய படையால் சுற்றி வளைக்கப்பட்ட போதும் கலங்காது நின்று போராடி வெற்றி கண்டவன் அவன். அவனது நேரடி மோதலுக்கு ஈடுகொடுக்க முடியாது பலத்த இழப்புகளோடு தப்பியோடிய இந்திய படை பலர் பரவியிறக்கப்பட்டார்கள். உலகின் 4வது வல்லரசின் இராணுவ சிப்பாய்கள் மொரிஸ் என்ற நாமம் கேட்டாலே நடுங்கின. அவன் நாமம் சொன்ன அப்பாவி மக்களை அடித்தும் உதைத்தும் சித்திரவதைப்படுத்தியது. அவன் பெற்றோரை உடன்பிறப்புகளை மைத்துனரை எல்லாம் இராணுவ முகாம் வரை கொண்டு சென்று துன்புறுத்தியது. இதனால் மொரிஸின் மனம் வேதனையில் வாடினாலும் தமிழீழத்தின் மீதும் அவன் வைத்த நம்பிக்கை எள்ளளவும் புரியவில்லை. அவனது நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனது. இந்திய படையின் தேடுதல் வேட்டைக்கு நடுவிலும் மொரிஸின் பணிகள் தொடர்ந்தன. இயக்க வளர்ச்சியில் அவன் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருந்தான். சாதாரண படை வீரனாக சேர்ந்த அவன் கேப்டன் பதவி வரை உயர்வு பெற்று மிக ஆபத்தான சூழ்நிலைகளிலும் மக்கள் மத்தியில் நடமாடி இயக்க வளர்ச்சிக்காக ஆட்சி சேவைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. வெற்றிகள் பலவிட்டி அளப்பரிய சாதனைகள் பல புரிந்து மக்கள் மனதில் அழியாத இடம் பிடித்தான் கேப்டன் மொரிஸ். நாட்டு மக்களின் நண்பருக்கும் ஆதரவுக்கும் பாத்திரமானவன். தன் சகாக்களை அன்போடு நேசிப்பதில் அவனுக்கு நிகர் அவனேதான். இயக்கம் மீதும் இயக்க உறுப்பினர் மீதும் அவன் கொண்டிருந்த மட்டற்ற அன்பு விசுவாசம் போராட்டத்தின் மீது அவன் கொண்டிருந்த தீர்க்கத்தையும் கடைசி நேரம் வரைக்கும் அவன் செய்த செயல்கள் தெளிவாக காட்டின. பருத்தித்துறை வாழ் மக்கள் அனைவரும் அவனை நேசித்தார்கள். அந்த மக்களையும் அவன் நேசித்தான். ஆனாலும் எட்டப்பர் கூட்டம் தம் காட்டிக் கொடுக்கும் வேலையை செய்ய தவறவில்லை. காட்டிக் கொடுக்கும் எட்டப்பரை இல்லாது ஒழித்து அழிக்க வேண்டும் என அவன் சொன்னான். சொன்னதை அவன் செயற்படுத்தி முடிக்க முன் எட்டப்பர் சூழ்ச்சிக்கு அவனே பரியானான். 1989 மே மாதம் 1 அதிகாலை மொரிஸ் முதல் நாளிரவு நீண்ட நேரமாக தன் நண்பர்களோடு சில திட்டங்கள் பற்றி கதைத்துவிட்டு நேரம் கழித்து தான் நித்திரைக்கு சென்றார். காலையில் எழுந்ததும் காலை கடன்களை முடித்து குளித்து தன் கடமைக்கு தயாரானான். சாப்பாட்டுக்கு வேறு இடத்துக்கு செல்லவன் அதற்கு முன் இயக்கம் சம்பந்தமான பரிசோதனை ஒன்று செய்ய வேண்டி இருந்ததால் தன் சக தோழர்களோடு அவன் சேர்ந்து அந்த பரிசோதனையில் ஈடுபட்டான். அந்த நேரத்தில் தான் இந்திய படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டான். தான் ஒரு எட்டப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு விட்டேன் என்பதோ தான் அந்த நேரத்தில் சுற்றி வளைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் அதை அந்த இடத்தில் அந்த நேரத்தில் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவன் கடமையில் கண்ணாயிருந்தான். 500 மேற்பட்ட இந்திய படை அவன் இருந்த வீடு இருந்த பகுதி வரைபடத்தோடு சுற்றி வளைத்தது. அவன் மீது நேசமும் பாசமும் கொண்ட பருத்தித்துறை வாழ் மக்கள் அவனுக்கு இந்த தகவலை தெரிவிக்க ஓடி சென்றார்கள். அந்த விடயத்தில் பலமுறை தோல்வியை தழுவிக்கொண்ட இந்திய படை ஓடி வந்த மக்களை மேற்கொண்டு நகர விடாது அந்த இடங்களிலேயே தெருவிலேயே இருத்திவிட்டது. சுற்றியுள்ள காணிகள் வீடுகள் வீதிகள் எல்லா இடங்களிலும் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்திய படை சுற்றி வளைத்து நின்றது. நடுவில் மொரிஸ் தன் சகாக்களோடு தனது பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். தான் காட்டி கொடுக்கப்பட்டதையும் சுற்றி வளைக்கப்பட்டதையும் தன் நிலையையும் அறிந்த மொரிஸ் சிறிதும் கலங்கவில்லை, அஞ்சியோடவில்லை. தன் மெய்ப்பாது காவலனையும் காவல் கடமைக்கு பொறுப்பான போராளியையும் மட்டும் தன்னோடு நிற்கச் சொல்லிவிட்டு இந்திய படையை நோக்கி சுட்டவாறே, நான் ஒரு கை பார்த்துட்டு வாரேன், நீங்கள் ஓடுங்களா என்று கத்தினான். அவன் கட்டளையின்படி மிகுதி ஐவரும் அவன் சொன்ன பாதையை விட்டு சுட்டு கொண்டு ஓடினார்கள். மொரிஸ் தொடர்ந்து இந்திய படையோடு நேரடியாக மோதினான். அவனது துப்பாக்கி ரவைகள் இந்திய படையில் 3 பெரியவர்களை சுட்டு வீழ்த்தியது. அந்த நேரம் இந்திய படையின் துப்பாக்கி சூட்டுக்கு போராளி ஸ்ரீதரன் வெள்ளை இலக்காகி வீரச்சாவை தழுவிக் கொள்கிறான். மொரிஸ் தொடர்ந்து போராடினான். இந்திய படையினர் சரமாரியாக சுட்ட சூடுகள் அனைத்துக்கும் தப்பி தப்பி பாய்ந்தபடி அவர்களை சுட்டவார்கவன் அடுத்த காணிக்குள் பாய முற்பட்டான். அந்த வேளையில் பின் காணி முழுவதும் இந்திய படை நிற்பதை அவன் அவதானிக்கிறான். இந்த நிலையிலும் கூட அவன் கலங்கவில்லை. தொடர்ந்து அவர்களை நோக்கி சுட்டுக்கொண்டு அவர்களின் சூட்டிலிருந்து தப்பிக்கொண்டு ஓடினான். துப்பாக்கி ரவையால் அவன் வீழ்த்த முடியாது என்பதை இந்திய படை உணர்ந்து அவன் நின்ற இடத்தை குறிபார்த்து இறைகணையை அடித்து கிர்னைட்டையும் அறிந்தார்கள். இறைகணை துண்டுகள் அவன் மார்பையும் தலையையும் பதம் பார்த்து கரும் புகை மண்டலத்துக்குள் இரத்த வெள்ளத்தோடு மண்ணுக்குள் வெளியானான் மொரிஸ். அவனின் மெய்ப்பாது காவலன் லெப்டினன்ட் ரம்போவும் அந்த இடத்தில் வீரச்சாவை தழுவினான். மொரிஸ் மக்களோடு மக்களாக வாழ்ந்து இந்திய படைக்கான போரில் நேரெதிரே வீரகாவியமானான். மொரிஸின் தம்பி மயூரன் தேசிய தலைவரோடு அருகில் நின்றவன். பின்னாளில் 1993 நவம்பர் 11 அன்று பூநகரிச் சமரில் அவன் வித்தாகி போனான். கேப்டன் மொரிஸ் மாவீரன் மகுடம் கேட்டோம்.
மண்ணில் பாசம் கொண்ட வேடை உனது பாசம் தந்தாய். என்னில் தோன்றும் நிழலை போல தினமும் ஓரம் நின்றாய். கோபம் கொள்ளும் போதும் என்னில் அன்பையூட்டினாயும் அண்ணன் பெயர் சொல்லி சொல்லி வலிமை கூட்டினாய். என்னை பரிவுடன் தழுவிடும் தாயாய், சில்ல குறும்புகள் புரிந்திடும் சேயாய், துன்பம் தொடுகிற பொழுதினை போளாய், எந்த நிதயத்தை ஒருடி நீ வாழ்ந்தாய். இந்து தானியே என்னை தவித்திடச் சொல்லி நீ ஏன் பிரிந்து போனாய். தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த அருகில் மீண்டும் வாடா. அன்றொரு நாள் குண்டு பட்டு நான் துடித்த வேளை தோளில் என்னை தாங்கி நின்ற வீரவங்கை நீ. இன்று உன்னை தோளில் தாங்க நெஞ்சமேங்குதே, அதை நீ தொடுத்த போத்தளத்தில் நீதி இங்கு தடுக்குதே. உன்னை தொழுதிடும் மலர்களின் செண்டாய், நான் எதிரியில் பொழிகிறேன் குண்டாய், வென்று கல்லறை வருகிறேன் ஓர் நாள், இல்லை அருகினில் தூங்குவேன் வீழ்ந்தாள். உன் தாகம் தீர்க்கும் வேகம் எடுத்து பாய்வேன் தீனாராய். தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா, வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா. ஆன் தீயில் விழுந்த மெழுகானேன், மழை தேடி ஏங்கும் பயிரானேன், சிறகிழந்த பறவை போல மனம் கிடந்து வேகுதேன். நீ அருகில் நீ என் கண்கள் தேடுதே. தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா, வாடா நீ வாடாயின் அருகில் மீ